Welcome once again to Words of Life program. In our study through the Bible, we have now reached the book of Deuteronomy. And this is the fifth and the last of the books that Moses wrote. And this book has got six messages. And two of them, the first two, look back to what to God's faithfulness.
முதல் இரண்டு பாடங்கள் தேவனுடைய உண்மையை பார்க்கக்கூடிய கடந்த கால நிகழ்ச்சிகளை பார்க்க.
That is chapters 1 to 11.
ஒன்றிலிருந்து 11 அதிகாரங்கள்.
And the next two messages look, we can say, upwards at God's laws for our life.
அடுத்த செய்திகள் தேவனை நோக்கி பார்ப்பது அல்லது தேவன் கொடுத்த பிரமாணங்களை பார்ப்பதாகும். மேலே நோக்கி பார்ப்பது.
Look, you could say they look inwards to see how these laws apply to our life.
அல்லது இந்த பிரமாணங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பொருந்துகிறது என்று உள்ளாக பார்ப்பது என்று நாம் சொல்லலாம்.
Upwards and inwards.
மேலே நோக்கி பார்ப்பது.
That is chapter 12 to 31.
12-லிருந்து 31 அதிகாரங்கள் இதை குறிக்கிறது.
And then chapter 32 and 33.
32-33 அதிகாரங்கள்.
Is a look forward to the future as they enter the land of Canaan.
கானான் தேசத்துக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கும் பொழுது எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய செய்திகளாகும்.
We also need these looks.
நமக்கும் இப்படிப்பட்ட பார்வைகள் தேவை.
To look back at God's faithfulness.
தேவன் நமக்கு எப்படி உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று கடந்த காலத்தை பார்க்க.
To look up, which leads to a look inwards.
மேலே நோக்கி பார்க்கிற காரியம் நம்மை உள்ளாக பார்க்க தூண்டும்.
And to look forward in faith and hope.
விசுவாசத்திலே நம்பிக்கையிலே முன்னாக பார்ப்பது.
Another way to look at this book is,
இந்த புத்தகத்தை இன்னொரு கோணத்திலே பார்க்கலாம்.
This book contains three speeches of Moses.
இந்த புத்தகம் மோசேனுடைய மூன்று செய்திகளை உள்ளடக்கியது.
The first speech is from chapter 1 to chapter 4.
ஒன்றிலிருந்து நான்கு அதிகாரங்கள் முதல் செய்தி.
The next speech is from chapter 5 to chapter 26.
ஐந்திலிருந்து 26 அதிகாரங்கள் வரை இரண்டாவது செய்தி.
And the third speech is from chapter 27 to chapter 30.
27-லிருந்து 30 வரை மூன்றாவது செய்தியாகும்.
It's amazing, a full book full of his speeches.
இந்த முழு புத்தகமும் மோசேயினுடைய பிரசங்கம் அல்லது செய்திகளாலே அடங்கியிருக்கிறதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது.
Two short speeches and one long speech.
இரண்டு சுருங்கிய செய்திகளும் ஒரு நீண்ட செய்தியும் இருக்கிறது.
And this is the man who in Exodus 4 told God, God, I can't speak, don't send me to Egypt.
ஆண்டவரே, என்னை எகிப்திற்கு நீர் அனுப்ப வேண்டாம், என்னால் பேச முடியாது என்று சொன்ன அதே மனிதன் தான் இவன்.
How God told him, listen, I am the one who made man's mouth and I can teach you how to speak.
நான் தான் மனிதனுக்கு வாயை உண்டாக்கினவன், உனக்கு எப்படி பேச வேண்டும் என்று நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார்.
He ended up as the greatest prophet in Israel.
அவன் இஸ்ரவேலிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினார்.
So even if some of you feel you can't speak,
உங்களில் ஒரு சிலர் என்னால் பேச முடியாது என்று உணர்ந்தாலும்,
that's good.
அது நல்லதுதான்.
Then you lean upon God and let him anoint you and make you his prophet.
அப்படி இருக்கும் பட்சத்திலே நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள முடியும், அவர் உங்களை அபிஷேகித்து உங்களை தீர்க்கதரிசியாக மாற்ற முடியும்.
God calls you for something, he'll always equip you for it.
தேவன் உங்களை ஒரு காரியத்துக்காக அழைத்திருந்தால் அதற்காக உங்களுக்கு திறமையும்
கொடுப்பார். That's what we learn in the book of Deuteronomy.
இதைத்தான் இந்த உபாகம புத்தகத்திலே கற்றுக்கொள்ள.
The other thing is, here we see a lot of repetition of things that have happened before.
முன்னதாக நடந்த பல காரியங்கள் மீண்டுமா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
It's, we can say it's a second time the law being given.
இரண்டாம் முறை மீண்டுமாய் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டு,
in the sense that the people of Israel are being reminded.
இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாய் ஞாபகமூட்டப்படுகிறார்கள்.
Because this is a new generation, the old generation has completely died out.
பழைய சந்ததியான ஒழிந்து போய்விட்டார்கள், இப்பொழுது புது சந்ததி உருவாகி இருக்கிறது.
And that's one of the things we see in scripture.
வேதத்திலே இதை நாம் பார்க்கிறோம்.
Repetition is essential.
திரும்பவும் திரும்பவும் ஒரு காரியத்தை சொல்லுவது தேவையானது.
The old testament prophets were not afraid to repeat the same message next week that they preached last week.
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் போன வாரத்திலே பிரசங்கித்த அதே செய்தியை வருகிற வாரத்திலே பிரசங்கிப்பதற்கு தயங்காமல் தைரியமுள்ளவர்களாக இருந்தார்கள்.
Hardly any preacher would do that today.
இன்றைக்கு எந்த பிரசங்கியாரும் அப்படி செய்வதில்லை.
The church may hear, need to hear a message on the same subject because there's a need there.
அங்கே ஒரு தேவை இருப்பதனாலே அதே செய்தியை மீண்டும் மீண்டும் ஒரு சபை கேட்க வேண்டியிருக்கிறது.
If there were a prophet there, he would preach the same message again.
ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருப்பானே ஆனால் அவன் மீண்டும் மீண்டும் அதே செய்தியை.
But most preachers are not prophets.
ஆனால் அநேக தீர்க்கதரிசிகள் அநேக பிரசங்கியார்கள் தீர்க்கதரிசிகளாக இல்லை.
They say, oh, I preached that last week, I can't preach on the same subject this week.
போன வாரம் இந்த செய்தியை பிரசங்கித்து விட்டேன், மீண்டும் இந்த செய்தியை நான் பிரசங்கிக்க முடியாது என்று சொல்கிறார்கள்.
People won't think highly of me, they'll think this fellow has got nothing else to speak on.
இவருக்கு பிரசங்கிப்பதற்கு வேறு ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆகவே பழைய செய்தியை பிரசங்கிக்கிறார் என்று சொல்வார்கள்.
They're seeking their own honor.
அவர்கள் தங்களுக்குரிய கனத்தை தேடுகிறார்.
The old testament prophets didn't seek their own honor.
பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தங்கள் கனத்தை தேடவில்லை.
They preached what God, what the people needed to hear.
ஜனங்களுக்கு எது தேவைப்பட்டதோ அதைத்தான் அவர்கள்
if the people needed to hear the same message 10 times they preached the same thing for 10 weeks
ஒரு செய்தியை 10 முறை ஜனங்கள் கேட்க வேண்டியிருக்குமானால் 10 வாரங்களையும் அதே பிரசங்கிப்பார்கள்
but it's rare very rare to find such prophets in Christendom today
இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை இன்றைய கிறிஸ்தவத்திலே பார்ப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது
people are always making a note of what they preached last time in one place so they don't preach the same thing again
போன வாரம் ஒரு இடத்தில் பிரசங்கித்த காரியங்களை அவர்கள் குறித்து வைத்துக் கொள்வார்கள் அதே பிரசங்கத்தை மீண்டும் நாம் திருப்பி செய்து விடக் கூடாது என்று எண்ணுகிறார்கள்
these are not prophets
இவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள்
they are professional preachers
avargal velaikkaga prasangikkara
have no contact with god
devanodu kuda thodarbillaadavargal
they just got a file of sermons
avargalukku prasangam veithirukka kudiya kurippedugal dhaan irukku
and they note there where all they preached the sermon so they don't repeat it again
andha prasangal ellam indha oorile seidhom agave idai nam thirumbi prasangithu vadakudada endru solli avargal kandai kurithu veithukkarargal
not a single prophet in the bible operated like that
endha oru thirkadarshi kuda vedathile appadi nadakkavillai
the church needs prophets
indrikku sabikku thirkadarshi
so in the old testament we see repetition
agave palaya erpattile pala murai
thirumbum
ubhagamam thirumbi solludalagum
the books of chronicles are a repetition of a lot of things written in the books of kings
ராஜாக்களில் எழுதப்பட்ட பல காரியங்கள் மீண்டும் நாளாகமும் புத்தகத்திலே காணப்படுகிறது
and what's written in the books of samuel
சாமுவேலில் சொல்லப்பட்ட காரியங்கள் மீண்டும் அங்கே வருகிறது
The four gospels are a repetition sometimes four times.
நான்கு சுவிசேஷங்கள் சில சமயத்தில் நான்கு முறை திருப்பி சொல்லப்பட்ட காரியங்களா இருக்கிறது.
Luke did not say well Matthew has already written about the temptation I don't have to write that again.
மத்தேயு ஏற்கனவே இயேசுவின் சோதனை குறித்து எழுதி விட்டாரே நான் எழுத தேவையில்லை என்று சொல்லி லூக்கா எழுதாமல் இல்லை.
And John didn't say well the feeding of the 5000 has been repeated three times where Matthew Mark and Luke why should I repeat it a fourth time?
ஐயாயிரம் பேரை போஷிக்கிற காரியத்தை குறித்து மூன்று பேர் எழுதி விட்டார்களே நான் ஏன் நான்காவது தடவை எழுத வேண்டும் என்று சொல்லி யோவான் சிந்திக்கவில்லை.
See these people were prophets.
இவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள்.
They were not bothered what people thought about them.
ஜனங்கள் தங்களை குறித்து என்ன எண்ணுகிறார்கள் என்பதை குறித்து
பொறுப்பு 99% of preachers are more bothered about what people think about them than to decide to speak what God wants them to say.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கியர்களிலே 99% தேவன் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி கவலை மனிதர்கள்
என்னாலே
அவர்கள் அதிகமாய் தாக்குதலுக்குள்ள இருக்கிறார்களே ஒழிய பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள்
நிறைவாக்கப்படும்
ஆகவே சுவிசேஷத்தை எழுதுகிறவர்கள் அதை திரும்பமாய்
because repetition is necessary we need to hear the same thing again
மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய காரியம் நமக்கு தேவைப்படுகிறது அதை நாம் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டியிருக்கிறது
a lot of things that paul wrote in ephesians he repeated in colossians
எபேசில் எழுதின பல காரியங்களை மீண்டும் கொலோசேயரிலே பவுல் திருப்பி
எழுதினார் so we find repetition is a principle throughout the old testament and new testament
ஆகவே பழைய ஏற்பாட்டிலேயும் சரி புதிய ஏற்பாட்டிலேயும் சரி திருப்பி சொல்லப்படுவது பல இடங்களிலே வருகிறது
and if you are a representative of god preaching god's word
நீ தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாக இருப்பாயானால்
you must not be afraid to repeat
காரியங்களை திருப்பி சொல்வதற்கு நீ பயப்படக்கூடாது
because nobody understands things by listening to it just once
ஒரு முறை மட்டுமே கேட்டு விளங்கிக் கொள்கிறவர்கள் அநேகர் இல்லை
you ask yourself
உங்களை நீங்களே கேட்டு
பாருங்க how many of you got converted the first time you heard the gospel
சுவிசேஷத்தை முதல் முறை கேட்ட பொழுது எத்தனை பேர் நீங்கள் மனம் திரும்பினீர்கள்
i think only 1%
1% மட்டுமே மனம்
திரும்பினார்கள் 99% need to hear the gospel probably 100 times before they get converted
99% தாங்கள் மனம் திரும்புவதற்கு முன்பதாக கேட்டிருந்தால் 100 முறை கேட்டிருந்தால்
at least definitely more than once
அல்லது கட்டாயமாக ஒரு முறைக்கு
Very few are converted in the very first hearing of the gospel.
வெகு சிலரே முதல் முறை சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி இருக்கிறார்கள்.
So how can we say we just preach the gospel once to somebody?
ஆகவே ஒரு முறை நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்து விட்டுட்டேன் என்று சொல்லி நாம் எப்படி அதிலே திருப்தியா இருக்க முடியும்?
You and I didn't get converted like that.
நீங்களும் நானும் அப்படி மனம் திரும்பவில்லையே.
The same thing in relation to messages of holiness etc.
அதே போல தான் பரிசுத்தத்தை குறித்தான செய்திகளும் கூட மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு.
One great truth we learn from Deuteronomy and from other books.
ஆகவே உபாகமத்திலிருந்தும் மற்ற புத்தகங்களிலிருந்தும் இந்த ஒரு பெரிய சத்தியத்தை
believes in repetition
devan thirumbi oru kaaryathai soluvadharku avar thayangugiradhillai
even in a book like the bible
vedam endra puthagathai poruthamattum
we would think in a book at least there's no need for repetition
puthagathilavadhu thirupi thirupi ore kaaryathai ezhudakoodadhu endru nam ennalam
because we can go back to the old chapter and read it
yenendral namakku theviyana meendum andha pakkangalai thirupi padikkalam
but see how god is
anal devan eppadi irukkar endru
he's not seeking honor
தேவன் கணத்தை
தேடுகிறார் He's seeking the good of people.
அவர் எப்படியாவது ஜனங்களுக்கு நன்மை கிடைத்தால் போதும்.
Read through the Bible.
அநேகர் வேதத்தை வாசிக்கும் பொழுது
And he needs this he knows that some things they need to read again and again and again and again.
ஒரு சில காரியங்களை குறித்து மீண்டும் மீண்டுமாய் படிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
I hope all of you preachers will learn a lesson from that.
ஆகவே இதிலிருந்து பிரசங்கியர்கள் எல்லாரும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Now first Moses first speech is in chapters 1 to 4.
ஏற்கனவே நான் சொன்னது போல உபாகமம் 1 அதிகாரத்திலிருந்து 4 அதிகாரம் வரை மோசேயுடைய முதல் செய்தி காணப்படுகிறது.
This is a review of Israel's wanderings in the wilderness
Israel janangal vanandrathile alinjadai kurithana oru kannottam
we read in verse chapter 1 verse 2 it is 11 days journey from Horeb to Kadesh Barnea
Horebil irundhu Kadesh Barnea varaikkum 11 naal 11 naalgal prayanam endru solli ubagam 1 adhigaram 2 vasanathile
that's all there is
avlovudan
But we read in chapter 2,
இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்,
in verse 14,
14 வசனம்,
it took us 38 years to come to Kadesh Barnea until we crossed over the brook Zered.
அங்கே சேரேத் ஆற்றை கடப்பதற்கு முன்பாக 38 ஆண்டுகள் ஆனது என்று நாம் வாசிக்கிறோம் இரண்டாம் அதிகாரத்தில்.
A journey of 11 days took 38 years.
11 நாட்கள் பிரயாண தூரமானது இவர்களுக்கு 38 ஆண்டுகள் எடுத்தது.
Wasted years.
வீணாக்கப்பட்ட வருஷங்கள்.
It's like if I were to ask you, how many years will it take you to complete your matriculation 10 years in school?
பள்ளியிலே 10 ஆண்டுகள் படிப்பை, SSLC படிப்பை முடிப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று நான் கேட்கிறேன் என்று வைத்துக்
கொள்வோம். You say 10 years.
10 வருஷம் என்று சொல்கிறீர்களா?
Well, for many people 10 years.
அநேகருக்கு 10 வருஷங்கள் தான்.
But you know some people have taken 15 years to finish.
ஒரு சிலருக்கு 15 வருஷங்கள் ஆகிவிட்டது.
You know that.
உங்களுக்கு
தெரியும். Because they fail so many times.
ஏனால் பலமுறை அவர்கள் தவறி இருக்கிறார்.
And I can imagine somebody can take 20 years too.
சிலர் 20 வருஷம் கூட ஆகும்.
So here we see a journey of 11 days takes 38 years.
ஆகவே இங்கே 11 நாள் பிரயாணம் என்பது கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் பிடிக்கிறது.
Can you imagine what total failures they were?
எவ்வளவு வீழ்ச்சிகள் அங்கே ஏற்பட்டது.
It's the same thing in the Christian life.
அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும்.
A progress that you could have made in 11 days, you may take 30 years, 8 years to make.
11 ஆண்டுகள் நீங்கள் வளரக்கூடிய வளர்ச்சியை, 11 நாட்கள் நீங்கள் வளரக்கூடிய வளர்ச்சியை நீங்கள் 38 ஆண்டுகள் எடுத்துக் கொள்ளலாம்.
God brought these people to Kadesh Barnea 2 years after they left Egypt.
எகிப்தை விட்டு அவர்கள் புறப்பட்ட தினத்திலிருந்து 2 ஆண்டுகளுக்குள்ளாக காதேஷ் பர்னியாவுக்கு கொண்டு வந்து விட்டார்.
11 days after they 11 days from Horeb.
ஓரேப்பிலிருந்து 11 நாட்கள்.
That's all it actual journey should take.
இவ்வளவுதான் அந்த பிரயாணத்திற்கு நாட்கள் பிடிக்கும்.
And the Lord put the land before them, verse 8 of chapter 1.
முன்பாக வைத்து நீங்கள் போய் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்.
But they didn't go in.
அவர்கள் அங்கே உள்ளே போகவில்லை.
They listened to the people of unbelief.
அங்கே அவிசுவாசிகளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள்.
And they wandered for 38 years.
38 ஆண்டுகள் அலைகிறார்கள்.
Now, we can also wander many years in our Christian life if we listen to people who preach unbelief to us.
அவிசுவாசத்தை பிரசங்கிக்கிற மக்களுக்கு செவி கொடுத்தால் நாமும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அழிந்து கொண்டே இருப்போம்.
More than 10 out of 12 preachers preach unbelief today.
12 பிரசங்கியர்களிலே 10 பிரசங்கியர்களுக்கும் அதிகமாக உள்ளவர்கள் அவிசுவாசத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்கள்.
I would say the proportion is 600,000 to 2.
60 லட்சத்திலிருந்து 2 பேர் என்றுதான் அந்த நிருபணம், அந்த ரேஷியோ காணப்படுகிறது.
600,000 on one side.
ஒரு பக்கத்திலே 60 லட்சம் மக்கள்,
6 லாக்ஸ்
6 லட்சம் மக்கள்,
and the other side 2 people.
இன்னொரு பக்கத்திலே 2 மக்கள்.
600,000 who died because they wouldn't believe God.
6 லட்சம் மக்கள் தேவனை விசுவாசியாதபடிகளை மரித்தார்கள்.
Joshua and Caleb 2 people who believed God.
யோசுவாவும் காலேபும் 2 பேர் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள்.
I can prove that to you.
இதை நான் உங்களுக்கு நிரூபித்து சொல்ல முடியும்.
In your lifetime.
உங்களுடைய வாழ்க்கை நாட்களில்.
How many preachers have told you that you can overcome sin in your life?
நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று எத்தனை பேர் பிரசங்கித்திருக்கிறார்?
That you can overcome anger.
கோபத்தை மேற்கொள்ள முடியும்.
That you can overcome the lust of the eyes.
கண்களின் இச்சையை மேற்கொள்ள முடியும்.
That you can overcome jealousy.
பொறாமையை ஜெயிக்க முடியும்.
You can overcome the love of money.
பண ஆசையிலிருந்து மீட்பு பெற.
You can overcome telling lies.
பொய் சொல்வதிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று எத்தனை பேர் பிரசங்கித்திருக்கிறார்?
You can overcome hating your enemies.
உங்களுடைய சத்துக்களை பகைப்பதிலிருந்து விடுதலை பெற முடியும்.
You can be merciful to people.
ஜனங்களுக்கு இரக்கமுள்ளவர்களாக இருக்க முடியும்.
You can rejoice always.
நீங்கள் எப்பொழுதும்
you can be free from anxiety.
கவலையிலிருந்து விடுதலையாக முடியும்.
Very rarely do you hear preachers preaching about these things all the time.
எப்பொழுதுமே பிரசங்கியர்கள் இப்படிப்பட்ட பிரசங்களை செய்வது பார்க்கிறது அரிதான காரியமாக.
And yet these are the main messages in the epistles.
ஆனாலும் நிருபங்களிலே இவைகள் தான் முக்கியமான செய்தியாக வருகிறது.
The messages inspired by the Holy Spirit are not about getting better houses and better cars.
பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட செய்திகள் எல்லாம் நல்ல கார் வாங்குவது எப்படி, நல்ல வீடு
வாங்குவது,
அதிக பணம் சம்பாதிப்பது.
And yet that's what a lot of preachers are preaching today.
ஆனால் இன்றைக்கு அநேக பிரசங்கியர்கள் இதைத்தான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
You see, the proportion is the same.
இந்த வீதத்தை பாருங்கள், அதே போல தான் இருக்கிறது.
These people wandered for 38 years, missed out on God's best.
இந்த ஜனங்கள் 38 ஆண்டுகளாக அலைந்து தேவனுடைய மேன்மையானதை இழந்து விட்டார்கள்.
The same thing can happen to you.
இதே காரியம் உங்களுக்கும் நடக்க முடியும்.
If you listen to people who preach unbelief to you.
அவிசுவாசத்தை குறித்து பிரசங்கிக்கிற மக்களுக்கு நீங்கள் செவி கொடுத்தால் இதே காரியம் உங்களுக்கும் நடக்கும்.
A lot of people when they talk about faith, they only think about faith for earthly things.
விசுவாசத்தை குறித்து அநேகர் பேசும்பொழுது பூமிக்குரிய காரியத்தை குறித்ததான காரியத்தை பேசுகிறார்.
Even unconverted people are interested in all those earthly things.
இப்படிப்பட்ட பூமிக்குரிய காரியங்களிலே மனம் திரும்பாதவர்கள் கூட விருப்பமா இருக்கிறார்கள்.
And I'll tell you something. Those unconverted people don't have faith.
அந்த மனம் திரும்பாத மக்களுக்கு விசுவாசம் இல்லை.
And yet they have better cars and more money than you Christians.
ஆனாலும் கிறிஸ்தவர்களாகிய உங்களை காட்டிலும் அவர்களுக்கு நல்ல கார்களும் நல்ல பணமும் இருக்கிறது.
They have better cars and more money and more houses than even the people who preach faith.
விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவர்களை காட்டிலும் அவர்களுக்கு நல்ல பணமும் காரும் வீடுகளும் இருக்கிறது.
And a lot of them have better health too.
அவர்களில் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் இருக்கு.
What is that proof?
அது இதை நிரூபிக்கிறது.
That proves you can have all those earthly things without faith.
விசுவாசம் இல்லாமலேயே நீங்கள் இவ்வளவு பூமிக்குரிய காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை
காட்டும். Look at the thousands of people in the world who have no faith in Jesus Christ.
இன்றைக்கு பாருங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள்.
Who are billionaires.
அவர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள்.
Huge mansions.
பெரிய பங்களாக்களை கட்டியிருக்கிறார்கள்.
Who live long lives beyond 100 years.
100 வயதுக்கு மேலாக உயிர் வாழ்கிறார்கள்.
What does it prove?
இது எதை நிரூபிக்கிறது?
You don't need faith in Christ for those things.
கிறிஸ்துவிலே விசுவாசம் வேண்டுமா?
But show me a man without faith in Christ who becomes Christ-like.
ஆனால் கிறிஸ்துவிலே விசுவாசம் இல்லாமல் கிறிஸ்துவை போல மாறுகிற ஒரு
மனிதனை
அது கூடாத காரியம்.
Who can overcome sin?
பாவத்தை மேற்கொள்வது
inwardly, not outwardly.
வெளிப்பிரகாரமாக அல்ல, உள்ளாக.
There are many religions that teach outward victory.
அநேக மதங்கள் வெளிப்பிரகாரமாக இருக்கக்கூடிய ஜெயத்தை குறித்து பிரசங்கிக்கிறது.
But inward victory.
ஆனால் உள்ளாக
without the power of the Holy Spirit.
பரிசுத்தாவின் வல்லமையை அன்று இல்லாமல் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள
முடியாது. That's essentially what the Moses is saying here.
இங்கே மோசே அதைத்தான்
சொல்றார். I brought you to the borders of the promised land and you didn't go in.
நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் எல்லைக்கு கொண்டு வந்து விட்டேன், ஆனாலும் நீங்கள் அதுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை.
We read here in verse 22.
22-ஆம் வசனத்திலே
all of you approached me said let us send men before us that they may search out the land for us.
நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்க நாம் கொஞ்சம் மக்களை அனுப்புவோம் என்று சொன்னீர்கள்.
It's perhaps only after that the Lord said okay if they want to send people let them send people.
அதற்கு பிறகு தான் சரி மக்களை அனுப்ப வேண்டும் என்றால் அனுப்பட்டும் என்று ஆண்டவர் சொன்னார்.
But here we find out the truth.
ஆனால் இங்கே நாம் சத்தியத்தை
கண்டுபிடிக்கிறோம். These are the people who wanted to find out.
இவர்கள் தான் இந்த சத்திய இந்த காரியத்தை கண்டுபிடிக்க வேண்டும்
என்று Israel rebelled against the Lord.
இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட
ஆரம்பித்தார்கள். We read in verse 22.
22-ஆம் வசனத்திலே
வாசிக்கிறோம். They wanted to find out and then when they went and came back they were verse 26 they were not willing to go in.
அங்கே போய் அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வந்த பிறகு 26-ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அங்கே போக மாட்டோம் என்று
சொல்லிவிட்டார்கள்.
27-ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அவர்கள் அங்கே முறையிட்டார்கள்.
32 they didn't believe in God.
32-ஆம் வசனத்திலே அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை.
And verse 43 when God said okay I punished you you're not going to go in.
நீங்கள் நான் உங்களை தண்டித்து விட்டேன் நீங்கள் அங்கே இனிமேல்
போவதில்லை சொல்லி they rebelled against the Lord and presumptuously tried to go in on their own.
அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்து தாங்களாகவே போக முற்பட்டார்கள்.
See when God told them to go they didn't go.
தேவன் அவர்களை போக சொன்ன பொழுது போகவில்லை.
God said now don't go they went.
இப்பொழுது போக வேண்டாம் என்று சொல்லும் பொழுது போகிறார்கள்.
It's amazing how the rebellion in their spirit.
அவருடைய ஆவியில் எவ்வளவு முரட்டாட்டம் இருக்கிறது என்பதை பார்க்கும்
போது ஆச்சரியமா இருக்கிறது. தேவன் அவர்களை தண்டித்தார். 38 years.
38 ஆண்டுகளாக அவர்களை தண்டித்தார்.
Now see what the Lord says to them. You have circled this mountain long enough. Turn north.
இந்த மலைநாட்டை சுற்றி திரிந்தது போதும், இப்பொழுது வடக்கே திரும்புங்கள்.
Same thing in chapter 1 verse 6.
1 அதிகாரம் 6 வசனமும் அதே தான்.
You stayed long enough in this mountain.
இந்த மலையிலே அதிக நாட்கள் இருந்து விட்டார்கள்.
Very often that's what the Lord is saying to his people.
அநேக சமயங்களிலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இதை தான்
சொல்றார். You are going round in circles all the time in your Christian life.
உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் வட்டத்தை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறீர்கள். அதிலே முன்னேற்றமே இல்லை.
20 years ago you were defeated by anger. Today also you are defeated by anger.
20 ஆண்டுகளுக்கு முன்பதாக கோபத்தினாலே வீழ்ச்சியடைந்தீர்கள். இப்பொழுதும் அதே கோபத்தினாலே
You have circled this mountain long enough.
நீங்கள் போதுமான அளவுக்கு இந்த மலையை சுற்றி வந்து
What is the circle?
இந்த வட்டம் என்ன?
Lord, I lost my temper.
ஆண்டவரே நான் கோபப்பட்டேன். என்னை மன்னியும்.
And after some time you come back again you get angry.
மீண்டுமா நீங்கள் கோபப்படுகிறீர்கள்.
And again come back and say Lord forgive me.
ஆண்டவரே என்னை மன்னியுங்கள்
என்று கேட்கிறீர்கள். And then again get angry.
கோபப்படுகிறீர்கள்.
And again say Lord forgive me.
ஆண்டவரே என்னை மன்னியும்
என்று கேட்கிறீர்கள். On another mountain.
அல்லது வேறொரு மலை.
Which you circle.
நீங்கள் சுற்றி
கொண்டு Lord I'm sorry I lusted with my eyes.
ஆண்டவரின் கண்களினாலே
Lord please forgive me.
என்னை மன்னிய
மாட்டேன். And then again lust with your eyes.
மீண்டுமாய் சிக்கி
And again come around and say Lord forgive me.
மீண்டுமாய் வட்டம் வந்து என்னை மன்னியுங்கள் என்று
கேட்கிறார். Not for one or two days.
இப்படி 1-2 ஆண்டுகள் அல்ல. 1-2 நாட்கள் அல்ல.
38 years.
38 ஆண்டுகள்.
You think it doesn't happen today?
இன்றைக்கு அது நடக்கவில்லை என்று எண்ணுகிறீர்களா?
Same sins that believers were defeated by 20 years ago they are still defeated.
20 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த பாவத்தினால் மேற்கொள்ளப்பட்டார்களோ அதே பாவத்தினால் இன்றைக்கும் அவர்கள் மேற்கொள்ளப்படுகிறார்கள்.
You have circled this mountain long enough move on.
நீங்கள் இந்த மலையை சுற்றியது போதும் இப்பொழுது தொடர்ந்து போங்கள்.
You sat in this kindergarten 20 years move on don't you want to go to first standard?
LKG ல நீங்கள் 20 ஆண்டுகள் உட்கார்ந்து விட்டீர்கள் போதும் நீங்கள் ஒன்றாம் வகுப்புக்கு போக வேண்டாமா?
Are you going to just study CAT CAT forever?
CAT CAT என்ற பாடத்தையே நீங்கள் எப்பொழுதும் படித்துக் கொண்டிருக்க வேண்டுமா?
ABC forever and ever?
ஆனா அவனாவே நீங்கள் எப்பொழுதுமே படித்துக் கொண்டிருக்க வேண்டுமா?
You have studied that 20 years.
20 ஆண்டுகளாக படித்து விட்டீர்களே.
How many of us would be happy if our children were sitting in the kindergarten for 20 years?
நம்மில் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகள் 20 வயது வரை அந்த LKG லே படித்துக் கொண்டிருந்தால் திருப்தியா இருப்பீர்கள்?
You think God is happy with his children who don't grow spiritually?
ஆவிக்குரிய ரீதியிலே வளராத பிள்ளைகளை குறித்து தேவன் சந்தோஷமா
இருக்கிறார்? Who don't overcome sin?
பாவத்தை மேற்கொள்ள விரும்பாதவர்களை பார்த்து
சந்தோஷமா இருக்கிறார்? Even if your children are in 5th standard You want them to go to 600 next year.
பிள்ளைகள் ஐந்தாம் வகுப்பு வந்துவிட்டால் கூட ஆறாம் வகுப்பு அடுத்த வருஷம் போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களே?
You don't want them to sit even more than one year in a class.
ஒரு வருஷத்துக்கு அதிகமாக அந்த வகுப்பில் உட்காரக்கூடாது என்று விரும்புகிறீர்கள்?
So listen to this word of God.
ஆகவே வார்த்தையை கேளுங்கள்.
You have been in this position long enough.
இந்த நிலையிலேயே நீங்கள் போதுமான அளவு இருந்து விட்டீர்கள்.
Move on.
நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள்.
In chapter 4,
நான்காம் அதிகாரம்,
we read certain commands and certain warnings.
ஒரு சில கட்டளைகளையும் எச்சரிப்புகளையும் குறித்து நாம் வாசிக்கிறோம்.
We read in chapter 4 verse 31.
நான்காம் அதிகாரம் 31வது வசனத்திலே பார்க்கிறோம்.
The Lord your God is a compassionate God.
உம்முடைய தேவன் இரக்கமுள்ளவராய் மன உருக்கமுள்ளவராய் இருக்கிறார்.
He is a consuming fire.
அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார்.
But he is also a compassionate God.
அதே சமயத்திலே அவர்
பரிசுத்த
தேவனாய் இருக்கிறார்.
What does he require from man?
அவர் மனிதனிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்?
Listen to verse 29 of chapter 4.
நான்காம் அதிகாரம் 29வது வசனத்திலே பார்க்கிறோம்.
From whatever place of idolatry verse 28 you are in, if you seek the Lord your God you'll find him. If you search for him with all your heart,
நீங்கள் உங்களை சுற்றிலும் எவ்வளவு விக்கிரங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை தேடினால் அவரை நீங்கள் தேடும்போது அவரை கண்டடைவீர்கள்.
Before we conclude, I want to show you something in chapter 1 and verse 13.
இதை நான் முடிப்பதற்கு முன்பதாக 1 அதிகாரம் 13 வசனத்திலே ஒன்றை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Here the Lord Moses tells people how to select leaders from their tribes.
அவருடைய கோத்திர தலைவர்களை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்கிறார்.
This is all in Moses' first speech.
இவங்களெல்லாம் மோசேயினுடைய முதல் செய்தியிலே காணப்படுகிறது.
His first speech is the first 4 chapters.
அவருடைய முதல் செய்தி முதல் 4 அதிகாரங்களிலே
காணப்படுகிறது. That we've been looking at now.
நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
And he says you need these type of leaders.
இப்படிப்பட்ட தலைவர்கள் உங்களுக்கு தேவை.
People who are wise.
ஞானமுள்ளவர்கள்.
Who are discerning.
விவேகமுள்ளவர்கள்.
And who have experience.
அறிவுள்ளவர்கள்.
So what are the 3 great requirements in a leader?
ஆகவே ஒரு தலைவனிடத்திலே காணப்பட வேண்டிய 3 பண்புகள் என்ன?
First of all wisdom.
முதலாவது ஞானம்.
Wisdom is different from knowledge.
அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் உண்டு.
Knowledge is just studying the Bible.
அறிவு என்பது வெறும் வேதத்தை வாசிப்பது.
Wisdom is to know how to apply that in the practical situations of life.
வாழ்க்கையில் ஏற்படுகிற நடைமுறை சூழல்களிலே இந்த அறிவை எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் ஞானம்.
For 99 people who have Bible knowledge you may find one person who has got wisdom.
வேத அறிவு பெற்றவர்கள் 99 பேர் இருப்பார்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு ஆளுக்கு தான் ஞானம் இருக்கிறது.
A lot of preachers have a lot of knowledge today.
அநேக பிரசங்கியார்களுக்கு வேத அறிவு
மட்டும் தான். They have studied Hebrew and Greek.
அவர்கள் எபிரேய பாஷையும் கிரேக்க பாஷையும் படித்திருக்கிறார்கள்.
Bible schools and get doctorates.
அவர்கள் வேதாகம கல்லூரிக்கு சென்று டாக்டர் பட்டம்
பெற்றிருக்கிறார். They don't have wisdom, the wisdom of God to deal with a particular situation.
குறிப்பிட்ட சூழ்நிலையிலே இடைப்படுவதற்கு அவர்களுக்கு தேவ ஞானம் இல்லை.
They don't even know how to live with their own wives at home.
வீட்டிலே தங்கள் சொந்த மனைவியோடு கூட எப்படி வாழ்வது என்பது கூட தெரியவில்லை.
Great Bible scholars divorce their wives.
பெரிய வேத மாணாக்கர்கள் எல்லாரும் மனைவியை
விவாகரத்து. In Western countries that's very common.
மேலை நாடுகளிலே இது மிகவும் பரந்து காணப்படுகிறது.
A pastor runs off with his secretary.
ஒரு போதகர் தன்னுடைய செயலரோடு கூட ஓடி விடுகிறார்.
But he may have got a doctorate from a Bible college.
ஆனால் அவர் வேதாகம கல்லூரியில் டாக்டர் பட்டம் பெற்றிருந்திருப்பார்.
Wisdom zero.
அவருக்கு ஞானம் பூஜ்யம் தான்.
Knowledge perhaps plenty.
அறிவு நிறைய காணப்படுகிறது.
So wisdom is the first requirement.
ஆகவே ஞானம் தான் முதலாவது தேவை.
Second discernment.
இரண்டாவது பகுத்தறியக்கூடிய விவேகம்.
Another great requirement among God's leaders.
தேவனுடைய தலைவர்களிடத்திலே காணப்பட வேண்டிய இன்னொரு பண்பு.
To discern spirituality from religiosity.
ஆவிக்குரிய தன்மையும் மத தன்மையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடியதான ஒரு பகுத்தறிவு.
To discern a legalistically so-called holy man from a genuinely holy man.
சட்டத்தின்படி வாழக்கூடிய ஒரு பரிசுத்தவானை போல இருக்கிறவனுக்கும் உண்மையான ஒரு பரிசுத்தவானுக்கும் உள்ள வித்தியாசம்.
In other words, who is a follower of Jesus and who is a follower of the Pharisees?
பரிசேயரை பின்பற்றுகிறவன் யார், இயேசுவை பின்பற்றுகிறவன் யார் என்ற வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும்.
Young people, if you want to be a leader,
வாலிபர்களே நீங்கள் தலைவர்களாக இருக்க வேண்டும்.
It's a great desire.
உங்களுக்கு தேவையான பெரிய தேவை
என்னவென்றால்
அறிவு நிறைய இருக்கிறது.
Manipulation of people.
அவர்கள் எப்படியோ மனோ ரீதியாக ஜனங்களை கவரக்கூடியவர்களா இருக்கிறார்கள்.
But spirituality,
ஆவிக்குரிய
தன்மை
மிக மிக குறைவுதான்.
How many of them are like Jesus?
அவர்களில் எத்தனை பேர் இயேசு போல இருக்கிறார்கள்?
Jesus never asked anybody for money.
இயேசு யாரிடத்திலும் பணத்தை கேட்கவில்லை.
How many preachers do you find like that today?
இன்றைக்கு எத்தனை பிரசங்கர்களை அப்படி பார்க்க?
You have discernment.
உங்களுக்கு பகுத்தறியக்கூடிய
காரியம் இருக்கு. The third thing is experience.
மூன்றாவது காரியம் அனுபவம்.
Wisdom and discernment are good.
ஞானமும் பகுத்தறிவும் நல்லதுதான்.
எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வாட் ஃபைனலி ஹெல்ப்ஸ் யூ டு பி எ குட் லீடர்.
ஆனால் கடைசியாக அனுபவம் தான் நல்ல ஒரு தலைவராக
மாற்றும். யூ நீட் டு கோ த்ரூ திங்ஸ் யுவர் செல்ஃப்.
நீங்களாகவே அந்த காரியங்களுக்குள்ளாக கடந்து
செல்ல வேண்டும். அண்ட் பி அன் ஓவர்கமர், தென் யூ கேன் டீச் अदर பீப்பிள் ஹவ் டு ஓவர்கம்.
அதிலே நீங்கள் ஜெயிக்கிறவளா இருந்திருந்தால் சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெயிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள முடியும்.
யூ கான்ட் நோ ஹவ் டு ரிப்பேர் எ கார் பை ஸ்டடிங் இட் ஆன் எ blackboard in a college.
ஒரு கல்லூரியிலே அங்கே உள்ள கரும்பலகையிலே கார் ரிப்பேர் செய்வது எப்படி என்பதை படித்தால் மட்டும் போதாது.
A person who has actually worked on a car for 10 years will know more than you.
10 வருஷம் கார் வொர்க்ஷாப்ல வேலை செய்தவன் உங்களை காட்டிலும் அதிகமாக அறிந்திருப்பார்.
So it's experience in God's work that's needed.
ஆகவே தேவனுடைய வேலையிலே கிடைக்கக்கூடிய அனுபவம்
you have gone through things yourself.
நீங்களாகவே கடந்து செல்ல வேண்டிய அனுபவம் இருக்க வேண்டும்.
So that's what God wants to do for you.
ஆகவே இதைத்தான் தேவன் உங்களிடத்தில் செய்ய வருகிறார்.
To make you a leader.
உங்களை ஒரு தலைவனாக மாற்ற
வேண்டும். With wisdom.
ஞானத்தோடு.
And discernment
பகுத்தறிவோடு
and experience
அனுபவம் இருக்க வேண்டும்.
Moses said choose such men
இப்படிப்பட்டவர்களை தேர்ந்து கொள்ளு என்று மோசே சொல்கிறார்.
Leaders among God's people
தேவனுடைய ஜனங்களுக்கு தலைவர்களாக
இருக்க many such leaders today
இன்றைக்கு தேவனுக்கு அப்படிப்பட்ட தலைவர்களாக இருக்க
தேவை. May you be one like that
நீங்கள் அதிலே ஒருவராக இருப்பீர்களா?
God bless you
தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக.
Welcome once again to Words of Life
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
We in our study of the scriptures have reached the book of Deuteronomy.
வேத வாக்கியங்களை படிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இப்பொழுது நாம் உபாகம புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம்.
Which is a repetition of many things from what has been mentioned earlier.
ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியங்களை மீண்டுமாய் வலியுறுத்துகிற ஒரு புத்தகமாய்
இருக்கிறது. We saw that this contained three long speeches of Moses.
மோசேனுடைய மூன்று செய்திகள் அடங்கிய புத்தகம் என்று நாம் பார்த்தோம்.
One was longer than the other two.
ஒரு செய்தி மற்ற இரண்டு செய்திகளை காட்டிலும்
We saw the first one last time.
கடந்த நிகழ்ச்சியிலே முதலாவது செய்தி
The second speech is from chapter 5 to chapter 26.
இரண்டாவது செய்தி 5ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் அதிகாரம்.
Which is like a resume of all of God's laws.
தேவனுடைய எல்லா பிரமாணங்களையும் உள்ளடக்கிய ஒரு செய்தியாக இருக்கிறது.
And the exhortations here are not arranged in an orderly manner.
இங்கே இருக்கக்கூடிய புத்திமதிகள் எல்லாம் ஒழுங்கான ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டதா இல்லை.
God is a God of order when we look at the universe.
அண்ட சராசரத்தை பார்க்கும்போது தேவன் ஒழுங்கின் தேவனாக இருக்கிறார்.
But spirituality cannot be explained in mathematical form like one step after the other.
கணக்கு போடும் பொழுது நாம் ஒவ்வொரு படிப்படியாக போடுவதை போல ஆவிக்குரிய காரியங்களை விவரித்து சொல்ல முடியாது.
God speaks in a random way.
தேவன் இங்கு மங்குமாக எடுத்து பேசுகிறவராக இருக்கிறார்.
Like when Jesus spoke.
இயேசு பேசும்பொழுது.
Or when Paul wrote in the epistles.
பவுல் திருமங்களை எழுதும் பொழுது.
Because the aim is to give life.
என்ற அவருடைய நோக்கம் எல்லாம் ஜீவனை கொடுக்க
முடியும். So sometimes if we are more concerned about presenting our message in an orderly manner we are following the world more than God.
ஆகவே சில சமயத்திலே நம்முடைய செய்திகள் ஒழுங்கும் கிரமமாய் படிப்படியாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் சில சமயத்திலே நாம் உலகத்தை பின்பற்றுவதாக இருக்கிறோம் தேவனுடைய காரியத்தை பின்பற்ற.
Many preachers for example like to begin all their points in a sermon with the same letter of the alphabet.
அநேக பிரசங்கியார்கள் ஒரு குறிப்பிட்ட எழுத்திலே தன்னுடைய பிரசங்கம் ஆரம்பித்தால் எல்லா தலைப்புகளும் அதே எழுத்திலே ஆரம்பிக்க வேண்டும் என்று
That may look very nice.
பார்ப்பதற்கு
impress people.
அது ஜனங்களை கவரலாம்.
But it's not always spiritual.
ஆனால் அது எப்பொழுதுமே ஆவிக்குரிய தன்மை
இல்லாமல் இருக்கும். Most of the time it is not.
அநேக சமயங்களில் அது ஆவிக்குரியதாக
இல்லை. Because that preacher is looking more for words in the dictionary than for the voice of God through the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ சத்தத்தை தேடுவதற்கு பதிலாக அகராதியிலே உள்ள வார்த்தைகளை அவர் தேட ஆரம்பித்தார்.
You never find a single prophet or apostle following that method in the Bible.
வேதத்திலே இப்படிப்பட்ட முறையை பின்பற்றின ஒரு அப்போஸ்தலனையும் தீர்க்கதரிசியையும்
பார்க்க முடியாது. But a lot of preachers today follow the methods of the world.
ஆனால் இன்று அநேக பிரசங்கியார்கள் உலகத்தின் முறைகளை
பின்பற்றுகிறார்கள். They are more interested in presenting an impressive sermon with nice points.
நல்ல குறிப்புகளை வைத்துக் கொண்டு கொடுக்கக்கூடிய செய்திக்காக அவர்கள் ஆயத்தம் செய்கிறார்கள்.
Points that begin with the same letter of the alphabet.
அந்த ஆங்கில எழுத்துக்களிலே ஒரே எழுத்திலே ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையை வைத்து
points that sound similar in a particular language
அல்லது ஒரு குறிப்பிட்ட பாஷையிலே ஒரே விதமாய் உச்சரிக்க கூடியதான
rather than ministering life
அவர்கள் நாம் ஜீவனை தான் ஊழியம் ஜீவனோடு ஊழியம் செய்ய வேண்டும்.
There is a value for these things. I'm not despising them.
இவைகளுக்கெல்லாம் ஒரு மதிப்பு இருக்கிறது. ஆகவே அவைகளை நான் அற்பமாய் எண்ணவில்லை.
We see for example proofs of that in the poetical books like the book of Proverbs.
நீதிமொழிகள் போன்ற அந்த செய்யுள் வாக்கியத்தில் எழுதப்பட்டதான புத்தகங்களிலே நாம் இப்படிப்பட்ட உதாரணங்களை பார்க்கிறோம்.
But we have to be careful that we don't become slaves to that.
ஆனால் அதற்கு நாம் அடிமைகளாய் மாறிவிடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை.
The whole Bible is not written like that.
முழு வேதாகமும் அப்படி எழுதப்படவில்லை.
Most of the Bible is written in a quite of a different way.
மற்ற அநேக புத்தகங்கள் வேறு விதமாக தான்
எழுதப்பட்டுள்ளது. And we see here in Deuteronomy.
உபாகமத்திலே நாம் பார்க்கிறோம்.
Chapter 5 the 10 commandments are repeated.
ஐந்தாம் அதிகாரத்திலே இந்த 10 கட்டளைகள் திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கு.
And his longing is in verse 29. God's longing is mentioned in verse 29.
தேவனுடைய வாஞ்சை 29ஆம் வசனத்திலே காணப்படுகிறது.
Oh that my people had such a heart in them that they would fear me and keep my commandments always that it may be well with them and with their sons forever.
உபாகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எல்லா இன்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வது கேட்ட இருதயம் அவர்களுக்கு இருந்தால்
This is God's longing.
இதுதான் தேவனுடைய
When Jesus spoke the sermon on the mount his longing was that people would listen to him and obey him and build their house on the rock
மலை பிரசங்கத்திலே இயேசு பிரசங்கிக்கும் பொழுது அவருடைய வாஞ்சை விருப்பமெல்லாம் ஜனங்கள் கேட்டு கன்மலையின் மேலே தங்கள் வீட்டை கட்டுவார்கள் என்றுதான் விரும்பினார்
And when it comes to chapter 6
ஆறாம் அதிகாரத்துக்கு நாம் வரும் பொழுது
you find the first commandment being expounded a little more
முதல் கட்டளையானது விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது
that you got to love the lord your god verse 5 with all your heart all your soul and all your might
உன் தேவனாய் கர்த்தரே முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக
and you know this is a new generation that was not did not see the god delivering them from egypt
எகிப்திலிருந்து தேவன் தங்களை விடுதலையாக்கினதை பார்க்காத ஒரு புது சந்ததி இப்பொழுது தோன்றி
Many of them were too small to remember Mount Sinai where the Lord came down in fire.
சீனாய் மலையிலே அக்கினிலே தேவன் இறங்கின பொழுது அநேகர் சிறு பிள்ளைகளாக இருந்திருப்பார்கள்.
And so they need to be reminded again.
ஆகவே மீண்டுமாய் அவர்களுக்கு நினைப்பட்ட வேண்டியதாய்
By their fathers of God's goodness to them.
தேவன் எவ்வளவு நல்லவராய் தங்களுடைய தகப்பன்மார்களுக்கு இருந்தார் என்பதை இவர்கள் ஞாபகம்
Verse 2 so that your son and your grandson might fear the Lord.
நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்பட முடியாது
God wants us to continue generation after generation to teach our children our grandchildren how to fear God
தலைமுறைதோறும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு எப்படி பயப்பட வேண்டும் என்று போதிக்க முடியாய் விரும்புகிறேன்
that the days of our life may be prolonged that the days of their life may be prolonged also
நம்முடைய ஆயுசு நாட்களும் நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆயுசு நாட்களும் கூடும்படி
In chapter 7 verse 2
ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்
First of all he speaks of all the list of enemies in verse 1
ஒன்றாம் வசனத்திலே அவருடைய சத்துருக்களினுடைய அட்டவணையை
பார்த்து He says you must clear away all these nations
இந்த ஜாதிகளை எல்லாம் நீ உனக்கு முன்பாக
And the Lord your God will deliver all of them before you and defeat them
தேவன் இந்த சத்துருக்களை எல்லாம் தோற்கடிக்க பண்ணுவார்
Think of these as different sins that have ruled you in your life
உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு நாட்களாக ஆட்டிக் கொண்டிருந்த பலவிதமான பாவங்களை
Let's read it like this
இதை நாம் இப்படி வாசிப்போம்
These are the nations that are ruling your body
இந்த ஜாதிகள் தான் உங்களுடைய சரீரத்தை ஆண்டு
கொண்டிருக்கிறாங்க Anger
கோபம்
Lust
இச்சை
Jealousy
பொறாமை
Bitterness
கசப்பு
Selfishness
தன்னலம்
Pride
பெருமை
Love of money
பணாசை
These are all greater and stronger than you verse 1
இவைகள் எல்லாம் ஒன்றாம் வசனத்தை பார்க்கிறது போல உங்களை காட்டிலும் வலிமையானவர்களாக இருக்கிறார்கள்
But you must clear them away from the land
ஆனால் தேசத்திலிருந்து இவைகளை நீ துரத்தி விட வேண்டும்
From your body
உங்களுடைய சரீரத்திலிருந்து துரத்த
வேண்டும் And the Lord your God will deliver these things into your hand
தேவனாய் கர்த்தர் அவர்களை உங்களிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்
You will defeat them
நீ அவரை தோற்கடிப்பாய் இரண்டாம் வசனம்
You will utterly destroy them
நீ அவர்களை முறியடிப்பாய்
Never make a covenant with them
அவர்களோடு கூட உடன்படிக்கை
பண்ண வேண்டாம் And show no favor to them
அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம்
What a word this is
என்ன வார்த்தையை பாருங்க
when we see what it pictures in the new covenant
புதிய உடன்படிக்கையில் இது எதை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது
என்று பார்க்கும் பொழுது Total victory is God's will for you
உங்களுக்கு தேவ சித்தம் என்னவென்றால் முழு ஜெயம் முழு வெற்றி
Chapter 8 is a very interesting chapter
எட்டாம் அதிகாரம் மிகவும் நல்ல ஒரு அதிகாரம்
This is the verse 3 is the verse that Jesus quoted in the wilderness in the temptation
வசனத்திலே இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே சோதிக்கப்படும் பொழுது இந்த வசனத்தை அடிக்கோடிட்டு காண்பிக்கிறார்
You know the book of Deuteronomy contains all the three verses that Jesus quoted in the wilderness.
இயேசு வனாந்தரத்திலே சாத்தானுக்கு விரோதமாய் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இந்த உபாகமம் தனக்குள் அடக்கி இருக்கிறது.
And all the three quotations are from Moses' second speech.
இந்த மூன்று வசனங்களுமே மோசேயினுடைய இரண்டாவது செய்தியிலிருந்து
வருகிறது. You see how much Jesus respected God's word even when it was given through Moses.
மோசேயின் மூலமாய் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டாலும் கூட இயேசு எந்த அளவுக்கு அந்த தேவனுடைய வார்த்தையை மதித்தார் என்று பாருங்கள்.
First time the devil tempted him.
முதலாவது முறை பிசாசு சோதித்தது.
Jesus said quoted Deuteronomy 8 verse 3
எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை
He said it's written
அங்கே எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார்
He didn't say Moses said
மோசே சொன்னார் என்று சொல்லவில்லை
He said it's written in God's word
தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்
But actually we read here that it was Moses who said it
ஆனால் இதை சொன்னது மோசே தான் என்று நாம் பார்க்கிறோம்
It wasn't even God
தேவன் கூட இதை சொல்லவில்லை
This is Moses speech
இது மோசேனுடைய செய்தி
Moses is saying God humbled you verse 3
மூன்றாம் வசனத்திலே பார்க்கோம் தேவன் உன்னை சிறுமைப்படுத்தினார்
He is just reporting what God did
தேவன் என்ன செய்தார் என்பதை அங்கே
And he is saying God wanted to teach you something
தேவன் உங்களுக்கு ஒன்றை சொல்லி
கொடுத்தார் That man does not live by bread alone but by every word that proceeds from God's mouth
மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிறப்பான் அப்பத்தினாலே
மாத்திரம் How did Jesus quote it
இயேசு எப்படி அதை
சொன்னார் He didn't say Moses said
மோசே சொன்னதாக சொல்லவில்லை
He said it is written
எழுதப்பட்டிருக்கிறது
That was Jesus attitude to the scripture
வேத வார்த்தைகளை குறித்த இயேசுவின் மனப்பான்மை இப்படி தான் இருந்தது
Second time the devil tempted him
இரண்டாம் முறை பிசாசு சோதிக்கும் பொழுது
Again Jesus quoted Deuteronomy 6 verse 16.
உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் 16ஆம் வசனத்தை அவர் கோடிட்டு
You shall not tempt the Lord your God.
உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதே.
Again Moses said that.
மீண்டும் அதை மோசே தான் சொல்கிறார்.
But Jesus said it's written.
ஆனால் இயேசுவோ அது எழுதியிருக்கிறது
என்று சொல்கிறார். Third temptation.
மூன்றாவது சோதனை.
Jesus quoted Deuteronomy 6:13.
உபாகமம் 6:13.
You shall worship the Lord your God, and him only shall you serve.
உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்வாயாக.
Again Moses said it.
அதே மோசே தான் சொன்னார்.
But Jesus said it's written.
ஆனால் இயேசுவோ அது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்.
So you see how much Jesus respected the book of Deuteronomy.
ஆகவே உபாகமம் என்ற புத்தகத்தை எவ்வளவு தூரம் இயேசு மதித்தார்.
How much he had studied it.
எந்த அளவுக்கு அதை படித்திருக்கிறார்.
Now in the book of Deuteronomy,
உபாகம புத்தகத்திலே,
there's a warning.
ஒரு எச்சரிப்பு இருக்கிறது.
He says one day the Lord brings you into this wonderful land of Canaan.
ஒரு நாளிலே இந்த அற்புதமான தேசமாகிய கானான் தேசத்தில் தேவன்
உங்களை கொண்டு வருவார். And verse 12, you have eaten and you have satisfied and you built good houses and lived there.
நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளிலே குடியிருக்கும் பொழுது என்று 12:8 சொல்கிறார்.
And then when everything is multiplied, verse 13, your silver and gold is multiplied.
உன்னுடைய வெள்ளியும் பொன்னும் பெருகும் பொழுது
then your heart becomes proud, verse 14.
14th வசனத்திலே பார்க்க முன் இருதயம் மேட்டிமை
அடையக்கூடாது. Forget the Lord your God.
நீ உன் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிறாய்.
And then you begin to say that I got this all this through my own ability.
இவைகள் எல்லாம் என்னுடைய சொந்த திறமையினாலே நான் சம்பாதித்தேன் என்று நீ சொல்ல ஆரம்பிக்கிறாய்.
You must remember verse 17.
17th வசனம்.
But there you must remember verse 18, it is God who has given you this power to make wealth.
நீ இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு தேவன் தான் பலத்தை கொடுத்திருக்கிறார் என்று நீ சொல்லிக்கொள்ள வேண்டும்.
And he says if you forget the Lord, verse 19, I testify against you, you will perish.
19th வசனத்திலே நீ உன் தேவனை கர்த்தரை மறப்பாய் என்று சொன்னால் நீ அழிந்து போவாய் என்று சொல்கிறார்.
Moses warned them, they did not listen to their warning and they perished as a nation.
மோசே அவர்களை எச்சரித்தான், அவர்கள் அந்த எச்சரிப்புக்கு செவி கொடுக்கவில்லை, அந்த ஜனம் அப்படி அழிந்தது.
And for so many thousands of years they have suffered.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் பாடுபட்டார்.
You know, when you don't listen to the warnings of a prophet of God.
ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியினுடைய எச்சரிப்புக்கு நீ செவி கொடுக்கவில்லை என்றால்.
Warning you to fear God.
தேவனுக்கு பயப்பட முடியாது கொடுக்கிற எச்சரிப்பு.
Not like so called false prophets today who threaten you just because they want your money.
இன்றைக்கு இருக்கிற அநேக பொய் தீர்க்கதரிசிகள் உங்களுடைய பணத்தின் மேல் குறியா இருக்கிற அப்படினாலே அவர்கள் உங்களை
பயப்படுத்துவார்கள்.
ஒரு பொய் தீர்க்கதரிசிக்கு நீ பயப்பட தேவையில்லை.
And one mark of a false prophet is he asks you for your money.
பொய் தீர்க்கதரிசியினுடைய ஒரு அடையாளம் உங்களுடைய பணத்தை
கேட்பது. You don't have to be afraid of any of them.
அவர்களை யாரை குறித்து பயப்பட தேவையில்லை.
Their threats are empty threats.
அதெல்லாம் வெட்டு.
Their psychological manipulations are just to get you to go to the phone and call up and give your credit card number and collect your money from you.
அவர்கள் மனோரீதியாக உங்களை வஞ்சித்து நீங்கள் போனிலே கிரெடிட் கார்டு நம்பரை சொல்லி உங்கள் பணத்தை பிடுங்குகிறார்கள்.
Don't be afraid of these deceivers.
இப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்.
If you fear a prophet who's trying to lead you to God to help you to live an overcoming life.
ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு தேவனுடைய வழிநடத்துகிற ஒரு மெய்யான தீர்க்கதரிசிக்கு
பயப்படு. He doesn't want anything from you.
உன்னிடத்திலிருந்து ஒண்ணும் தனக்கு
வேண்டாம். But who wants to lead you to a godly life.
ஆனால் உங்களை தேவ பக்தியில வாழ்க்கைக்குள்ள நடத்துகிற ஒரு தீர்க்கதரிசி.
Who wants to drive you to God and not to the telephone.
தொலைபேசி நோக்கி பணத்தை கொடுப்பதற்காக தொலைபேசி நோக்கி அல்ல தேவனிடத்திலே போக முடியாது உங்களை
I'm talking about listening to such prophets.
இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் செவி கொடுக்கலை பற்றி நான் பேசுகிறேன்.
You don't listen to their warnings.
இவருடைய ஆபத்துகளுக்கு எச்சரிப்புகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை என்றால்
you will perish spiritually.
நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் அழிந்து
போவீர்கள். So remember that.
ஆகவே இதிலே ஞாபகத்தில்
வைத்துக்கொள்ளுங்கள். It's a very important chapter.
மிக முக்கியமான ஒரு அதிகாரம்.
Think of how Solomon started his life and how he ended his life.
சாலமோன் தன்னுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தான் எப்படி முடித்தான் என்று எண்ணி பாருங்கள்.
Wealth has a power to spoil many people.
ஐஸ்வர்யம் அநேகரை கெடுப்பதற்கு அதுக்கு வல்லமை இருக்கிறது.
It didn't spoil Abraham.
ஆபிரகாம் இது கெடுக்கவில்லை.
It didn't spoil Job.
யோபை கெடுக்கவில்லை.
It didn't spoil David, but it spoiled Solomon.
தாவீதை இது கெடுக்கவில்லை, ஆனால் சாலமோனை ஐஸ்வர்யம் கெடுத்து போட்டது.
Even David backslid when he got money.
தாவீதுக்கு பணம் வந்த பொழுது அவன் பின்வாங்கி
போனான். When he was poor wandering around in the caves, he wouldn't have committed adultery.
அவன் அங்கே குகைகளிலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஏழையா இருந்த பொழுது அப்பொழுது அவன் விபசாரம் செய்யவில்லை.
Remember this.
இது ஞாபகம்.
When you become rich and you go to the palace and your house becomes great, that's the time you sin.
நீ ஐஸ்வரனை மாறும்பொழுது பெரிய அரண்மனை போல வீட்டுக்குள்ளாக போகும்பொழுது அப்பொழுதுதான் நீ பாவம் செய்கிறாய்.
Even Noah, he sinned after God blessed him so much, he got drunk and lay naked.
நோவாவும் கூட தேவன் அவனை அபரிமிதமாய் ஆசீர்வதித்த பொழுது அவன் குடித்து வெறித்து நிர்வாணியாய்
இருந்தான். This is a warning to all of us.
இது நம் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு
பாவம். When we are poor and struggling, we live close to God.
நாம் ஏழையாய் இருக்கும்பொழுது போராடிக் கொண்டிருக்கும்பொழுது தேவனை நெருங்கி ஜீவிக்கிறோம்.
God blesses us, we have plenty.
தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு திரளான ஐஸ்வரியம் உண்டாகும்.
Drift away from God.
தேவனை விட்டு வழி விலகி
போகிறோம். That's happened to thousands of preachers and thousands of Christians.
ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கும் ஆயிரக்கணக்கான பிரசங்கிகளுக்கும்.
But Paul said,
ஆனால் பவுல் சொல்கிறார்,
I know how to live close to God even when I have plenty.
எனக்கு நிறைவானது உண்டாயிருக்கும் பொழுதும் நான் தேவனோடு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
Little or plenty, makes no difference to me, he says in Philippians 4.
தரித்திரமோ ஐஸ்வரியமோ அது எனக்கு ஒரு வித்தியாசம் இல்லை, எப்பொழுதும் நான் தேவனுக்கு நெருங்கி ஜீவிக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார்.
Deuteronomy 9-11.
உபாகமம் 1
There are warnings from Israel's history for the new generation.
புது சந்ததிக்கு இஸ்ரவேல் சரித்திரத்திலிருந்து எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது.
And he warns them, remember chapter 9 verse 3 that God is a consuming fire.
தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று 9 அதிகாரம் 3 வசனத்தில்
சொல்கிறார். Chapter 11 gives us the rewards for obedience.
கீழ்ப்படிதலுக்கு வரக்கூடியதான வெகுமதிகளை
குறித்து. And it's a very important chapter.
மிக முக்கியமான ஒரு அதிகாரம்.
See what the Lord Moses says here.
இங்கே மோசே என்ன சொல்றாருன்னு பாருங்கள்.
In chapter 11 verse 11 to 14.
11 அதிகாரம் 11 ல இருந்து 14 வசனங்கள்
வரை. The land which you are going is a beautiful land.
நீ போகிற அந்த தேசமானது அருமையான ஒரு தேசம்.
It drinks water from the rain of heaven.
அது வானத்தின் மழையை குடிக்கும்.
And it's a land on which the Lord keeps his eyes from the beginning of the year to the end of the year.
வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாய் கர்த்தர் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும்.
What a picture of the type of life we can live.
நாம் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய ஒரு மாதிரி இங்கே
பார்க்கிறோம். The eyes of the Lord are upon me from the beginning of the year to the end of the year, every year of my life.
ஒவ்வொரு வருஷத்திலேயும் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை தேவனுடைய கண்கள் என் மீது இருக்கும்.
And he will give me, verse 14, the power of his spirit according to my need always.
எப்பொழுதும் என்னுடைய தேவைக்கு தக்கவாறு அவருடைய ஆவியானுடைய வல்லமை எனக்கு தருவார்.
That's the meaning of he will give you rain.
அவர் மழையை கொடுப்பார் என்பதனுடைய அர்த்தம் அதுதான்.
And see chapter 11 and verse 21.
11 அதிகாரம் 21 வசனம்.
Here one translation reads it like this.
ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி வாசிக்கிறோம்.
So that your days and the days of your sons may be like the days of heaven upon earth.
உங்களுடைய வாழ்நாட்காலமும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்நாட்காலமும் பரலோகமே பூமியில வந்தது போல இருக்கும்படியாக.
That all your days on earth are like days of heaven.
உன்னுடைய பூமியிலே வாழ்நாள் எல்லாம் பரலோக வாழ்நாளை போல இருக்கும்படியாக.
In the King James version of the Bible it reads like that.
வேதாகமத்திலே கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பு இப்படி சொல்கிறது.
Days of heaven upon earth.
பூமியிலே பரலோக நாட்கள்.
You know our life is supposed to be like that.
நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்க வேண்டும்.
The message of the gospel is that we can have two heavens.
சுவிசேஷத்தினுடைய செய்தி என்னவென்றால் நமக்கு இரண்டு பரலோகங்கள் இருக்க வேண்டும்.
One is one heaven right here when we are living on earth.
பூமியிலே வாழும்பொழுதே ஒரு பரலோக வாழ்க்கை.
Not outwardly.
வெளிப்பிரகாரமாக.
But inwardly my life is like a heaven on earth.
உள்ளாக நான் வாழக்கூடிய வாழ்க்கை பூமியிலே பரலோகத்தின் வாழ்க்கை.
My home life can be like a heaven on earth.
என்னுடைய குடும்ப வாழ்க்கை பூலோகத்திலே பரலோகத்தை போல இருக்க வேண்டும்.
A lot of people's home life is like hell on earth.
அநேகருடைய குடும்ப வாழ்க்கை உலகத்திலே நரகத்தை போல காட்சியளிக்கிறது.
But they have two hells.
அவர்களுக்கு இரண்டு நரகங்கள் உண்டு.
One on earth itself they are experiencing a hell.
ஒன்று பூமியிலே நரகத்தை அனுபவிக்கிறது.
Their married life, their personal life.
திருமண வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும்.
And then finally eternal hell.
கடைசியாக நித்திய நரகம்.
The opposite, the gospel gives us two heavens.
அதே அதற்கு மாறாக சுவிசேஷமானது நமக்கு இரண்டு பரலோகங்களை வாக்குப்படுகிறது.
In our personal life, in our home life, in our ministry, an experience of heaven on earth.
ஒன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஊழிய வாழ்க்கையிலே பரலோகத்தை பூலோகத்தில் அனுபவிக்கிறோம்.
And the other is eternal heaven.
இன்னொன்று நித்திய பரலோகம்.
So your days can be like the days of heaven on earth.
ஆகவே உங்களுடைய நாட்கள் பூமியிலே பரலோகத்தின் நாட்களாக இருக்க முடியும்.
And listen to this promise.
இந்த வாக்குத்தத்தத்தை
apply it to victory over sin.
பாவத்தின் மேல்
Verse 24.
34 வசனம்.
Every sin that you put your foot on you can conquer.
நீங்கள் வைக்கிற கால்கள் வைக்கக்கூடிய இடமெல்லாம் நீங்கள் ஜெயிக்க முடியும்.
Every sin that you have faith that you can overcome you'll overcome.
உபாகமம் 11:24 லே நீங்கள் கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும்.
Some sin which you think is too powerful for you.
ஆனால் சில பாவங்கள் அது மிகவும் ஜெயம் என்னை விட வல்லமையாய் இருக்கிறது என்று எண்ணினால்.
Some giant you think is stronger than God.
உங்களுக்கு தேவனை காட்டிலும் வல்லமையுள்ள சில ராட்சதர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணினால்.
That sin you'll be defeated by all through your life.
அந்த பாவத்தினாலே உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் தோற்கடிக்கப்படுவீர்கள்.
In chapter 12:26 there are various laws.
12 அதிகாரத்திலிருந்து 26 அதிகாரம் வரை பலவிதமான
warnings against idolatry.
விக்கிரகத்துக்கு விரோதமாய் உள்ள எச்சரிப்புகள்.
And how to test a false prophet.
ஒரு பொய்யான தீர்க்கதரிசி எப்படி கண்டுபிடிப்பது?
In chapter 13.
13 அதிகாரம்.
Supposing a false prophet comes.
ஒரு பொய் தீர்க்கதரிசி வருகிறான்.
And he does a miracle among you.
உங்கள் மத்தியிலே ஒரு அற்புதத்தை செய்கிறான்.
Verse 1.
1 வசனம்.
Having done the miracle.
அந்த அற்புதத்தை செய்த பிறகு.
He tells you to go after other gods.
மற்ற தேவன்களை பின்பற்றி போங்கள் என்று சொல்கிறார்.
What are the other gods today's preachers are telling you to go after?
இன்றைய பிரசங்கியார்கள் சொல்கிற மற்ற தேவர்கள் யார்?
Not idols of wood and stone.
மரத்தினாலே கல்லினாலே செய்யப்பட்ட விக்கிரகங்கள் அல்ல.
But the pursuit of money.
ஆனால் பணத்தை தேடி போவது.
Here's a preacher who does a miracle.
இங்கே ஒரு பிரசங்கர் ஒரு அற்புதத்தை செய்கிறார்.
Teaches you to go after money.
பணத்துக்கு பின்பாக
போங்கள் என்று சொல்கிறார். Make more money, ask God for a better car, better house.
நல்ல கார் வேண்டும், நல்ல வீடு வேண்டும் என்று தேவனுடைய கேள்விகளை
சொல்கிறார். And he himself is a millionaire collecting money from the poor people.
ஏழையிலிருந்து பணத்தை வசூல் செய்து அவரே ஒரு கோடீஸ்வரனாய்
மாறிவிட்டார். He's a false prophet. You shall not listen, verse 3, to that prophet or to that dreamer of dreams who tells you about his dreams.
Because,
verse 3, the Lord your God is testing you through such a man to see whether you love God.
And whether you listen
to God's voice or whether you listen to that false prophet.
There are
plenty of them in Christendom today.
I can't
protect you from them, but I can warn you about them.
You
have to protect yourself.
And
then there are commands about the seventh year of Sabbath, which we considered in earlier study
in chapter 15,
and how to release people who are in debt to you.
That's
a great message, to forgive
people. It
speaks here about the portion of the Levites in chapter
18.
Honor those who are serving God.
The
Levites were poor, not like today's millionaire preachers. Lot of people say you got to give us your tithe like preachers say, like you gave the Levites got money.
But
you know, the Levites were not supposed to possess any property.
So
the next time a preacher says he's like the Levite, ask him if he owns any property.
Because
Levites were not supposed to have any property.
We
saw that when we studied Numbers.
In chapter
21, we read about how to deal with a stubborn son, verse 18
to 21.
Stubborn children were to be killed.
It's
a very serious thing to rebel against parents in the Old Testament.
Verse 23,
we see what happened on Calvary. Whoever hangs on a tree is cursed.
Jesus became
a curse for us. This is quoted in Galatians 3.
So that
we might never have a curse in our
life.
In chapter 23, we read verses on cleanliness in verses 12 to
14.
God was interested in keeping the camp clean and hygienic. God wants His children to live clean lives, not live dirtily at home. In chapter 24, we read laws on divorce. And then in chapter 26, the Lord says, you must express your gratitude when you come to God. When you come into the land and God's blessed you, give some of the fruit that you have got from your land as an offering to God. And stand before God and say, my father, verse 5, was a wandering Aramean who entered Egypt, and now God has blessed us.
When God has blessed
you, remember to be grateful to God. And express your gratitude to God. First of all, by giving your life to Him.
And
your
body.
And whatever else God prompts you to give. Not what some preacher urges you to give. Chapter
27
to 30 is Moses' last speech.
In
chapter 27 is the blessings and curses are pronounced. And in chapter
28,
the first 14 verses, you see the blessings of God.
And
then the curses of God, 15 onwards.
Verse 15.
This is the principle of reward and punishment.
The
first 14 verses, if you obey me, I'll reward
you. The
next few number of verses, if you disobey me, I'll punish you.
See,
that's exactly how we deal with children. You obey me, I'll give you a chocolate or I'll buy a bicycle for you.
If
you don't obey me, I'll punish you. That is the... You don't talk to 25-year-old children like that.
25 மகனிடத்தில் வயது மகனிடத்தில் அப்படி பேசுவதில்லை.
He talked to 5-year-olds and 7-year-olds like that.
5 வயது மகனுக்கோ 7 வயது மகனுக்கோ அப்படி பேசுவதில்லை.
Under the law, God treated people like little babies.
பிரமாணத்தின் கீழாக தேவன் பிள்ளைகளை குழந்தைகளைப் போல
நடத்துகிறார். Now God treats us like adults.
இப்பொழுது நம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை வளர்ந்தவர்களைப் போல நடத்துகிறார்.
That's not the method for 25-year-olds.
25 வயது உள்ளவர்களுக்கு இந்த காரியம் பொருந்தும்.
When a preacher says you give God your tithe and God will reward you.
தேவனுக்கு தசம பாகம் கொடுங்கள் தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார் என்று ஒரு பிரசங்கியார் சொல்லும்போது
treating you like a 5-year-old.
அவர் உங்களை 5 வயது பிள்ளையைப் போல நடத்துகிறார்.
God is trying to treat you like a 25-year-old.
ஆனால் தேவன் உங்களை 25 வயது நிரம்பிய பெரியவனைப் போல நடத்துகிறார்.
The father tells his son.
ஒரு தாப்பன் தன் பங்கத்தை மகனிடத்தில்
சொல்கிறான். Son, will you serve me even if I give you nothing?
மகனே, நான் உனக்கு ஒன்றும் கொடுக்காவிட்டாலும் நீ எனக்கு ஊழியம் செய்வாயா?
And the son says, sure.
ஆம், கண்டிப்பாக என்று சொல்கிறான்.
How do you serve God?
நீ எப்படி தேவனுக்கு ஊழியம்
செய்வாய்? Because you get a reward.
பலன் கிடைக்கிற அப்படி
because you are afraid of a punishment.
அல்லது தண்டிப்பார் என்று பயத்தினாலயா?
That's old covenant.
அது பழைய உடன்படிக்கை.
In chapter 32 we read the song of Moses.
32வது அதிகாரத்திலே மோசேயுடைய பாடலை குறித்து வாசிக்கிறோம்.
He also wrote a psalm.
அவன் ஒரு சங்கீதத்தை
எழுதினான். Psalm 90.
சங்கீதம் 90.
It's the one psalm that Moses wrote.
மோசேயின் ஒரே ஒரு சங்கீதம் சங்கீதம் 90.
In chapter 33 we read of Moses blessing.
33வது அதிகாரத்திலே மோசேயுடைய ஆசீர்வாதத்தை குறித்து வாசிக்கிறோம்.
And he tells them God has given a fiery law to you verse 2.
2வது வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தர் சீனாயிலிருந்து உங்களுக்கு உதயமானார். அக்கிரமமான பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார்.
And that proves verse 3 that he loves you.
அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை இது நிரூபிக்கிறது.
He was saying if God gave you a law it's because he loved you.
அவர் உங்களை நேசித்தபடினாலே உங்களுக்கு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார்.
And in chapter 34 we read at the age of 120 verse 7 he died.
34வது அதிகாரத்திலே மோசே 120 வயதா இருக்கும் பொழுது அவன் மரித்தான்.
And 30 days after he died.
அவன் மரித்து 30 நாட்கள் கழித்து
the people, children of Israel entered the land of Canaan.
இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தது.
What a testimony Moses had.
மோசேக்கு எவ்வளவு நல்ல சாட்சி இருந்தது.
Verse 10 no prophet arose like him who knew the Lord face to face.
தேவனை முகமுகமாய் கண்ட வேறு ஒரு தீர்க்கதரிசியும் மோசேயைப் போல எழும்பினதில்லை என்று 10வது வசனத்திலே வாசிக்கிறோம்.
Today we can know the Lord face to face.
இன்றைக்கு நாம் கர்த்தரை முகமுகமாய் அறிந்து கொள்ளலாம்.
May God help us.
தேவன் நமக்கு உதவி செய்வார்.
God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.